நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வேளாண்மை அப்படிங்கும் போது நம்ம பெரிய அளவுல பண்றோமா, சின்ன அளவுல பண்றோமா, பல பயிர்களை ஒருங்கிணைச்சு பல நுட்பங்களை ஒருங்கிணைச்சு பண்றோமா, இல்ல ஒரு சிலதை மட்டும் பண்றோமா அப்படிங்கறதுலாம் முக்கியம் இல்ல. எது செஞ்சாலும் அதை சரியான முறையில திட்டமிட்டு அதற்கான சரியான தொழில்நுட்பங்களை பின்பற்றுறதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு தன்னுடைய பகுதியில இருக்கிற நிலவளத்துக்கும் நீர்வளத்துக்கும் ஏற்ற மாதிரி தென்னைய பயிர் செஞ்சு கூடவே கால்நடைகளும் வளர்த்துட்டு இது ரெண்டையும் சரியான முறையில செஞ்சிட்டு இருக்கிற கோவை மாவட்டம் சூலூர் அருகம்பாளையத்தை சேர்ந்த சர்வண சுந்தர் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கங்க. இன்னைக்கு விவசாயத்தை வந்து எவ்வளவு குறைந்த செலவுல பண்ண முடியுமோ அந்த வகையில பண்ணாதான் நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற வருமானம் லாபகரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, கூடவே கால்நடைகள் வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி இந்த குறைந்த செலவுல விவசாயம் அப்படிங்கிற முறையை எப்படி கடைபிடிக்கிறீங்க?
வணக்கங்க. அதாவது குறைந்த செலவுங்கிறது வந்து நம்ம முதலீடு வந்து தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுதான் குறைந்த மூலதனம் சொல்றேன். நம்ம கிட்டயே இருக்கக்கூடிய உரங்களை பயன்படுத்துறது, பூச்சி நிர்வாகத்துல எக்ஸ்ட்ரா வந்து மருந்துகளை பயன்படுத்துறது, இதுகளை தவிர்த்தாலே வந்து செலவுகளை குறைச்சிக்கலாம். அதுதான் வந்து குறைந்த மூலதன செலவுன்னு சொல்றோம். ரசாயன உரத்துகளை வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலா சாண உரங்களை பயன்படுத்தலாம், எரி சாம்பலை பயன்படுத்தலாம். சாம்பல் சத்துக்காக, பொட்டாஸ் சத்துக்காக வந்து நம்ம ஆத்து வண்டலை பயன்படுத்தலாம். இதுகளே வந்து போதுமானதா இருக்கு. அது கூட வந்து நம்ம சாணத்தை வந்து நேரடியாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக மண்புழு உரங்களாக மாற்றி அதில் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை கொண்டு வந்து அதை நேரடியாக கொண்டு போய் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இன்னைக்கு ரசாயன உரம் டிஐபி கிடைக்க மாட்டேங்குது, பொட்டாசு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம கொடி பிடிச்சிட்டு ரோட்டில் நிற்கிறத விட நம்ம கிட்ட கிடைக்கிறதையே பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.
நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த இயற்கையா கிடைக்கக்கூடியவற்றை பயன்படுத்தி தேவையான சத்துக்களை கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு நல்ல முறை. இப்போ நீங்க தென்னந்தோப்பு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உரம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? எந்த மாதிரி உரம் எப்ப கொடுப்பீங்க?
தென்னைக்கு பயன்படுத்துறது வந்து மண்புழு உரம் தாங்க. இப்ப கால்நடை வந்து நமக்கு 8 கால்நடை இருக்கு. சாணத்தை வந்து மண்புழு கொடுத்து அத மண்புழுல இருந்து தான் வந்து தென்னை கொடுக்கறோம். அது கூட என்ன பண்றோம்னா அந்த தென்னையிலிருந்து வரக்கூடிய மட்டை இதுகெல்லாம் வந்து குழிய வெட்டி புளுரோட்டாஸ் காளான் வச்சு மக்க வச்சு அதை வந்து எடுத்து பயன்படுத்துறோம். அது என்ன ஆகுதுன்னா மற்ற மக்க வைக்க முடியாத ஒரு சில பொருளெல்லாம் வந்து எரிச்சு சாம்பலாக்கி அதையும் வந்து அது கூட பயன்படுத்துறோம். ஏன்னா தென்னையில் இருக்கக்கூடிய கழிவுகளே வந்து சாம்பல் சேர்த்து அதிகமுள்ளது தான். அதனால சாம்பல் சேர்த்து அதில் ஈடாகிக்குது. ஆத்து வண்டல் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்துறோம். அதுல வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து அதுல ஈடாகிக்குது. அதனால அதுக்கு தென்னைக்கு தேவையான உரங்கள் வந்து அதுலயே போதுமானதா இருக்குது.
சரிங்க. இப்ப தென்னந்தோப்பு அப்படிங்கும் போது எப்படியும் இடைவெளி அதிகமா இருக்கும், அதுல வந்து ஊடுபயிர் சாகுபடி செஞ்சா தோப்புகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தென்னையில ஊடுபயிரா என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க?
தென்னையில வந்து ஊடுபயிரா வந்து எங்களுக்கு கால்நடை இருக்கிறதுனால வந்து கிணியா புல் வளர்த்துறோம். வேலியோர பயிர்களா வந்து சவுண்டால், அகத்தி, வேலி மசால் போன்ற பயிர்களை வந்து ஊடுபயிரா, ஊடுபயிர்னு சொல்ல முடியாது, அதை வந்து வேலியோர பயிர்களா வந்து பயன்படுத்திக்கிறோம். ஊடுபயிர் வந்து கிணியா புல் பயன்படுத்துறோம்.
இப்போ கால்நடைகள் அப்படிங்கும் போது 8 உருப்படிகள் இருக்கிறதா அப்படி சொன்னீங்க. இப்ப அந்த 8 உருப்படிகளுக்கு தேவையான புல் அப்படின்னு திட்டமிட்டு நீங்க பயிர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்க?
கண்டிப்பாங்க. அதாவது திட்டமிட்டு பயிர் பண்றதுங்க வந்து கிணியா, கோ 4ங்கிற ஒரு நேப்பியர் புல், இதுகெல்லாம் வந்து தினமே அறுவடை செய்யலாம். ஆனா மரப்பயிர்களை வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பிறை காலங்கள்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு பின்னாடி அந்த 15 நாள் மட்டும்தான் அறுவடை செய்யறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வளர்ச்சி பருவங்கிறது வந்து அந்த 15 நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த 15 நாள்ல வந்து அறுவடை செஞ்சாதான் வந்து பூச்சி நிர்வாகத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். அந்த பூச்சி நிர்வாகம் வந்து நம்ம தேய்விரை காலங்களில் வந்து அறுவடை செஞ்சோம்னா மரமும் காஞ்சி போகு, அசுவணிகள் வந்து அந்த சார் வந்து விரும்பி சாப்பிட்டு அங்கே உயிர் வாழும் போது அந்த அடுத்த பருவத்தை வந்து அது வளர்ச்சி பருவத்தை வளரக்கூடாம வந்து பேன் உருவாகி உங்களுக்கு அந்த பசுந்தலைகள் இல்லாமல் போயிடும். அதனால அந்த திட்டமிட்டு மரப்பயிர்களை மட்டும் வந்து வளர்ப்பிறை காலங்களில் மட்டும்தான் அறுவடை செய்கிறோம். அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர்களை வளர்த்திக்கிறோம். அந்த 15 நாளைக்குள்ள அறுவடை முடிகிற மாதிரி.
இப்ப பொதுவா கால்நடைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த புல் வகைகள் அப்படின்னாலே கூட அதுல தானிய வகை புல் அப்படின்றாங்க, அப்புறம் வந்து இந்த புரதச்சத்து கொடுக்கக்கூடிய பயிர் வகை இதை சேர்ந்தது அந்த மாதிரி எல்லாமே கலந்து கொடுக்கணும் மாடுகளுக்கு, அப்படி கொடுத்தாதான் நல்ல ஒரு சத்துமிக்க தீவனம் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர வர தீவனம் படர் தீவனம் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க?
இப்போ வந்து அகத்தி சவுண்டால் வேலி மசால்ங்கிறத வந்து புரதச்சத்து அதிகம் உள்ளது. அதே மாதிரி கிணியா வந்து நேப்பியர் புல் இதுகெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜீரண சக்தி வேகமாக நடக்கக்கூடியது, அது ஈக்குவல் பண்ணிக்கும். உலர் தீவனங்கிறது வந்து வரத்தட்டு இதுகளை வந்து நம்ம வந்து வழக்கமாக கொடுக்கறது தான், அது மஞ்சோளத்தட்டு இதுகெல்லாம் வந்து ஓரா அமுத்தி வச்சு அதை வந்து பயன்படுத்துகிறோம். அப்புறம் கலப்பு தீவனங்கிறது வந்து புண்ணாக்கு பருத்தி கொட்டை மக்காச்சோளம் நிலந்தவிடு இதுகெல்லாம் கலந்து அதை வந்து தண்ணியில் கலந்து வந்து ஊற வச்சு கொடுக்கறது. கறக்கும் மாட்டோட எடைக்கு தகுந்த மாதிரி போதுமானதாக வச்சுக்கிறோம். இப்போ வந்து புண்ணாக்கை விட வந்து பருத்தி கொட்டை வந்து ஆயில் உள்ளதாக அரைச்சி அதையவே வந்து நிலந்தவிடு மக்காச்சோள குருணை இதெல்லாம் கலந்து உங்களுக்கு அந்த கறக்கும் மாட்டோட எடைக்கு தகுந்த மாதிரி போதுமானதாக வச்சுக்கிறோம்.
கால்நடைகளுக்கு வந்து தாது உப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது, அப்புறம் வந்து நோய் தடுப்புக்கான தடுப்பூசிகள் அதெல்லாம் என்ன மாதிரி முறை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க?
நோய் தடுப்புங்கிறது வந்து அதனோட கட்டக்கூடிய தரைகளை வந்து நம்ம நல்ல தரமான தரையில வச்சிருந்தோம்னா நோய் வந்து தாக்காது. அடிப்படையா நம்ம தப்பா பண்ணும்போது அப்புறம் நம்ம எல்லா நோயும் வரும், அப்புறம் அதுக்கு உண்டான வைத்திய செலவுகள் வந்து கூடுதலா போகும். தரைய சுத்தமா வச்சிருக்கணும். மாடுகளை வந்து சுத்தமா தினம் கழுவ முடியலனா கூட வாரம் ஒரு முறையாவது கழுவி விடணும். கொசு ஈ போன்றதுல வந்து அங்கே அண்டம் இல்லாமல் பார்த்துக்கோணும். அதை வச்சிருந்தோம்னாலே வந்து நோய் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடு. தாது உப்புங்கிறது வந்து நம்ம போதுமான கலப்பு தீவனங்கள் எல்லாமே கொடுக்கும்போது தாது உப்புகள் வந்து தேவைப்படாது, தேவைப்பட்டதுன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம்.
சரிங்க, கால்நடைகளுக்கு வந்து அந்த அந்த பருவ காலங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பூசிகள் இருக்கு, அது எந்தெந்த பருவத்தில் என்ன தடுப்பூசிகள் நீங்கள் போடுறீங்க?
கால்நடை துறைகள் வந்து அறிவிப்பாங்க, அது வந்து கோமாரி நோய்க்கு உண்டான தடுப்பூசிகள், வாய்ச்சப்பைக்கு உண்டான தடுப்பூசிகள், இந்த மாதிரி எப்பப்போ வந்து கால்நடை துறையிலேருந்து தடுப்பூசிகள் போடுறாங்களோ அது தெரிஞ்சு வந்து அதை அந்த நேரத்தில் வந்து அதை தடுப்பூசி போய் போட்டுக்கிறோம்.
சரிங்க, இப்போ பால் விற்பனையை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறீங்க?
பால் விற்பனை வந்து நேரடி விற்பனை தானுங்க, கொண்டு போய் பேக்கரிகளுக்கு வீட்டு சப்ளைகளுக்கு வந்து நேரடி விற்பனை செய்கிறதுனால அது உங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குது. வந்து கறக்கிறவங்களுக்கு கொடுத்தாக்க கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நம்மளே வந்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சப்ளைக்கு போயிடலாங்க, அதனால கூடுதல் வருமானம் கிடைக்கும்.
சரிங்க, இப்போ சாதாரண விவசாயத்தில் வந்து நம்முடைய வருமானத்தை திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டு பயிர்களாக இருந்துச்சுன்னா நமக்கு 10 மாசமோ 1 வருஷமோ ஆயிடும். சில பயிர்கள் 3 மாசத்தில் அந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய பயிர்கள் இருக்கு. இப்போ இந்த கால்நடை வளர்ப்பு மூலமா உங்களுக்கு எந்த மாதிரி வருமானம் கிடைக்குது, அதாவது மாடுகள் வந்து எந்த அளவுக்கு கறவை திறன் உள்ளது வச்சிருக்கீங்க, கால்நடைகளை பராமரிக்கிறதுல ஆகிற செலவு என்ன, அதன் மூலமா கிடைக்கிற வருமானம் ஆவரேஜா சொல்லுங்க.
குறைந்தபட்சம்ங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு 15-20 லிட்டர் வந்து பால் கொடுக்கக்கூடிய திறன் உள்ள மாடுகளை வந்து தான் பயன்படுத்துறோம். அது கம்மியா கறந்ததுன்னா வந்து இன்னைக்கு புண்ணாக்கு மற்ற பொருட்கள் கிடைக்கும் விலைவாசிக்கு வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால வந்து இப்போ 20 லிட்டருங்கிறது வந்து நம்ம நேரடி விற்பனையில் வந்து 25 ரூபா நம்ம வந்து சராசரியாக வருமானமாக எடுக்கும்போது உங்களுக்கு 20 லிட்டர் நல்ல வருமானம் தான். ஆனால் தினசரி வந்து நம்ம வந்து சப்ளைக்கு வந்து நம்ம தயாராக இருந்தால் தான் வந்து அந்த வருமானத்தை எடுக்க முடியும். இதையே பால் கறக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுத்தாக்க 10 ரூபா வந்து உங்களுக்கு நட்டம்தான் வரும். லிட்டருக்கு வந்து 10 ரூபா நம்மளுக்கு நேரடி வருமானங்கும் போது போதுமானதாக இருக்குது.
சரிங்க. இப்ப வந்து நீங்க கால்நடைகளுக்கு தேவையான புல்லெல்லாம் வந்து தென்னந்தோ புல்ல ஊடு பயிரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா தென்னைக்கே வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை இல்லாம இந்த தென்னை டானிக் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல கட்டி விடுறதுக்கு, அதாவது மகசூல் அதிகரிக்கிறதுக்கு, குறும்பு உதிர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வா இருக்கு. அந்த நுண்ணூட்ட சத்துக்களை கொடுக்கக்கூடிய தென்னை டானிக்க பயன்படுத்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்களோட தென்னை மரங்களுக்கும் சரி, இல்ல ஊடு பயிரா சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிற அந்த புல்லுக்கும் சரி, என்ன மாதிரி உர நிர்வாகம் பண்றீங்க?
உர நிர்வாகங்கிறது வந்து இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துறோம், ஃபெர்டிலைசர் கிடையாது. ஆனா மழை காலங்களுக்கு முன்னாடி வந்து பூச்சி நிர்வாகத்துக்காக வேப்ப முன்னாக்கு பயன்படுத்துறோம். அந்த வேப்ப முன்னாக்கு வந்து முதல்ல பயன்படுத்தணும்னா தான் வந்து மழை காலங்கள்ல வந்து நல்லா ஆரோக்கியமா வந்து மரங்க செழிச்சு வளரக்கூடிய வாய்ப்புகளை பெறும். ஏன்னா இப்ப பூச்சி நிர்வாகம் வந்து மழை காலத்துக்குள்ள கூடுதலா ஆயிடுது. அதுக்கு முன்னாடியே பூச்சி நிர்வாகத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா மழை காலங்களில் வந்து மரங்கள் வந்து செழிப்பா வளர்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பசுந்தியோன பயிர்களுக்கும் வந்து அதே தான், எல்லாத்துக்குமே வேப்ப முன்னாக்கு தான் பயன்படுத்துறோம். வேற எந்த மருந்தும் பயன்படுத்துறது இல்லை. நுண்ணூட்ட கலவை வந்து நல்ல இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது அது தேவைப்படாது.
தென்னந்தோப்பு பொறுத்த வரைக்கும் மண்புழு உரம் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த மண்புழு உரமா தயாரிக்கிறதுக்கு அதுக்கு தனியா இந்த இப்ப வந்து தொட்டிகள் கட்டுறாங்க அல்லது பெட்டுகள் போட்டு தயார் பண்றாங்க, அந்த மாதிரி எதுவும் பண்றீங்களா இல்ல எப்படி பண்றீங்க?
தொட்டியல் வழியா தான் வந்து மண்புழு உரங்களை வளர்த்துறோம். அது வந்து உங்களுக்கு மாசம் ஒரு முறை வந்து மண்புழு, மாசம்னு சொல்ல முடியாது, அந்த மண்புழு வந்து நம்ம சாணத்தை வந்து தின்னு அந்த கரு நிறத்துல வந்து அந்த புழுக்கைகள் வந்து தென்படும். முழுசா வந்து அது சாப்பிட்டு அந்த நிறத்துக்கு வந்து மாறினதுக்கு பின்னாடி வந்து அதைய எடுத்துட்டு அடுத்த பேட்ச் வந்து நம்ம சாணங்கள் அது கொடுக்கறோம். அதாவது மண்புழு உரத்தில வந்து பயன்படுத்தும் போது வெளியிருந்துதான் வந்து புழுக்களை வாங்கணும். ஆனா பயன்படுத்துறது வந்து நம்ம சாணத்தை கொடுத்து அது காப்பி கொட்ட நேரத்துக்கு வந்து அந்த புழுக்கைகள் வந்து கரு நேரத்துக்கு மாறினதுக்கு பின்னாடிதான் வந்து அதைய வெளியே எடுக்கிறோம். எடுக்கும்போது அந்த புழுகளையும் நம்ம ஜாலிச்சு எடுத்துட்டு திரும்ப அடுத்த பேச்சுக்கு வந்து அந்த புழுகளை பயன்படுத்திக்கிறோம். அது வந்து இப்போ பகுதி மக்கின பண்ணை கழிவுகள் சாணத்தோட, தனியா வெறும் சாணத்தை மட்டுமே பயன்படுத்துறதுக்கு இலை தலைகள் எல்லாம் வந்து ஒரு பகுதி மக்கின உரங்களை வந்து அது கூட பயன்படுத்துறோம். அப்போ கொஞ்சம் வேகமா வந்து அந்த புழுக்கைகள் வந்து மக்கி வெளியே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து 1 மாசம், அது அதிகபட்சம் 2 மாசத்துல வந்து அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க.
சரிங்க. இப்ப இந்த இப்படி தயாரிக்கிற மண்புழு உரங்களை வந்து எத்தனை தடவை தென்னை மரத்துக்கு கொடுப்பீங்க அல்லது எவ்வளவு கால இடைவெளியில கொடுப்பீங்க? இது உங்க உபயோகத்துக்கு போக மற்றவங்க கொடுக்கற அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியுங்களா உங்களால?
இல்ல, இப்போதைக்கு எங்க தேவைக்கு தான் பயன்படுத்துறோம். வெளி தேவைகளுக்கு வந்து கால்நடைகள் போதுமானதா இல்லை. இப்போ எங்களுக்கு 5 ஏக்கருக்கு வந்து உரங்கள் தேவைப்படுது. அதனால வரக்கூடிய உரங்களை வந்து பேட்ச் பேட்சா வந்து 5 ஏக்கருக்கும் பங்கி சுழற்சி முறையில வந்து பயன்படுத்தும் போது எங்களுக்கு மட்டுமே போதுமானதா இருக்குது.
சரிங்க. இப்ப இந்த மண்புழு உரம் வந்து நீங்க உங்களுடைய 5 ஏக்கர் தோப்புக்கு நீங்க வச்சிருக்க அந்த 8 மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கூட வந்து தோட்டத்துல கிடைக்கக்கூடிய பண்ணை கழிவுகள் இது எல்லாத்தையும் மக்க வச்சு போடும் போது ஒரு மரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொடுப்பீங்க? அது எவ்வளவு நாள் இடைவெளியில குடுக்கற மாதிரி வருதுங்க?
ஒரு 6 மாசத்துக்கு வந்து 20 கிலோ சராசரியா கிடைக்கிற அளவுக்கு இருக்குங்க.
சரிங்க. அப்புறம் இப்ப இந்த தோப்புக்குள்ள வந்து நீங்க சொன்னீங்க கினியாப்பிள் போட்டிருக்கேன், அதை இல்லாம கோ4 அதுல போட்டிருக்கேன். இப்ப இந்த புல்லெல்லாம் நீங்க ஒரு தடவை நட்டுட்டீங்கன்னாக்கா அது எவ்வளவு காலத்துக்கு வரும்? இப்ப மத்த இதுல எல்லாம் வந்து கவாத்துன்னு சொல்றாங்க, அல்லது இந்த புல் கரணைகள் வந்து புதுசா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நட வேண்டியிருக்கும்?
உரங்கள் வந்து சரியா பயன்படுத்திட்டு வரும்போது அதை அழிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. மத்த மக்காச்சோளம் மத்த ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய பயிர்கள்னா திரும்ப திரும்ப வந்து அதை பயன்படுத்தணும். இதுகள் வந்து ஆண்டு பயிர்கள் தாங்க, இது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. அழிஞ்சு நம்ம வந்து அந்த தீவன குறையுது, பாடுவாசி இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம வந்து அழிச்சிட்டு பயன்படுத்தலாம். இல்லைன்னா அந்த பகுதியில வந்து புதுசா வந்து கரணைகள் நட்டு அதுலயே உருவாக்கலாம்.
சரிங்க. இப்ப வந்து தென்னந்தோப்பு கூடவே கால்நடைகள், அந்த தோப்புக்குள்ள கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் கால்நடை கழிவுகளை வந்து தோப்புல ஓரமா கொடுத்து இப்படி வந்து வெளியிலிருந்து அதிகமா நம்ம இடுபொருட்களுக்காக செலவு செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான முறையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி எல்லாருமே வந்து செலவுகளை குறைச்சு இருக்கிற கழிவுகளை சுழற்சி பண்ணி நல்ல முறையில செஞ்சிருந்தாங்கன்னா விவசாயம் வந்து நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலா நிச்சயம் இருக்காது இல்லைங்களா?
அதாவது காலம் அறிந்து பயிர் செய், கடமை உணர்ந்து பணி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பயிர் எந்த தருணத்துல பயிர் செய்யறோம், அப்படிங்கறத வந்து நமக்கு எடுத்துக்கணும். அந்த பயிர் வந்து கரெக்டான தருணத்துல வச்சிட்டோம்னா அது நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் வந்து விவசாயத்துல தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். வருமானங்கிறது வந்து நம்ம எவ்வளவு நம்ம உழைப்ப வந்து பயன்படுத்துறோமோ அதுக்கு உண்டான பலனை வந்து அது நமக்கு தரும். அதாங்க
நல்லா உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்முடைய சமுதாய வானொலி நேயர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக நேயர்கள் சார்பாகவும் சமுதாய வானொலியின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். இதுவரைக்கும் கோவை மாவட்டம் சூலூர் அருகம்பாளையத்தை சேர்ந்த ஏ சர்க்குணசுந்தர் அவங்க தன்னுடைய தென்னந்தோப்புல கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்களை சாகுபடி செய்யறதோட இந்த கால்நடை கழிவுகளை நல்ல முறையில தன்னுடைய தோட்டத்துக்கு திருப்பி உரமா கொடுத்து பயிர் கழிவுகளை வீணாக்காம சிறந்த முறையில தன்னுடைய விவசாயத்தை செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிற அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களை இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம். அதற்கான தொலைபேசி எண் 243-1055. கடிதங்கள் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க எழுதலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.